ವಿಕ್ಷರೋ ರೋಹಿತ ಮಾರ್ಗೋ ಹೇ ದುರ್ದಾಮೋದರ ಸಹ ಮಹೀಧರೋ ಮಹಾಭಾಗೋ ವೇಗವಾನಮಿತಾಶನ ಉದ್ಭವ ಶೋಭಣೋ ದೇವ ಶ್ರೀಗರ್ಭ ಪರಮೇಶ್ವರ ಕರಣಂ ಕಾರಣಂ ಕರ್ತ ವಿಕರ್ತ ಗಹನೋ ಗುಹ. ಭಗವಾನುಡಿಯ ದಿವ್ಯಮಾನ ನಾಮಗಳ್ ಅದರ ದಾಮೋದರಹಾಂಗರ ನಾಮ ಅವರಿಕೆಂ ಪಾರ್ತೋ. ಅದಕ್ಕೆ ಅಡತದ ಅವರ ಕೊಡಿದ ನಾಮ ಸಹ. ಎಲ್ಲಾವತ್ತೆಯೂ ಪೊರುತ್ತು ಕೊಂಡಿರುಕ್ಕರವರ್ ಅಪಡಿ. சகனம்ங்கிறது மிக சிறந்ததான ஒரு குணம், பொறுமை. பகவான் அவருடைய பொறுமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த மனுஷர்கள் எல்லோருமே எப்படிப்பட்டதான அட்டூழியல் பண்ணிட்டு இருந்தாலும், தன் காரியத்தை பண்ணாமல் இருந்தாலும், அந்த தப்பெல்லாம் பொறுத்துட்டு இருக்கார் அவர். வேதத்தில் ஒவ்வொரு இன்னன்னாருக்கு இன்னென்ன கடமைகள்னு சொல்லியிருக்கு. அந்த கடமைகள் அவ பண்ணுறதில்லை, அல்லது பண்ணினாலும் அது ஒழுங்காக பண்ணக்கூடியதான நிலையில் அவ இல்லை, ஒழுங்காக பண்ணுவதும் இல்லை, ஏனோ தானோன்னு பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் அவ்யாஜ கருணா மூர்த்தி, அந்த கருணையினால் எல்லோரையும் விட்டுட்டே இருக்கார். ஆனால் அவர் எப்பொழுது கிளம்புறார் அப்படின்னா, தர்மத்துக்கு தீவிரமான அபகாரம் வரும் பொழுது, பக்தாளுக்கு அபகாரம் வரும் பொழுது, அப்போதான் அவர் கிளம்புறார். தனக்கு எந்த துவேஷம் பண்ணினாலும் அதனால் அவர் ஒரு நாளும் சிரமப்படுறதில்லை, பொறுத்துண்டு போகிறார். பகவான் இல்லைன்னு எழுதினாலும், பகவானை நாஸ்திகன் வைச்சாலும் அவரிடத்துக்கு போகிறதே இல்லை. ஏன்? அவனுக்கு இருக்கக்கூடியதான புத்தி அவ்வளோத்தான். அந்த புத்தியை நான் கொடுத்தாலும் அந்த சம்ஸ்காரங்கள், அந்த பழைய சம்ஸ்காரங்களோட அப்படி போயிட்டு இருக்கான். அதற்காக நாம் அவனை இன்னைக்கு இம்சப்படுத்திய பிரயோஜனம் இல்லை. வாழ்நாள் முழுக்க ஆகட்டும், அவன் செய்ததான வினைகளுக்கு என்ன பலம் உண்டோ அதை அனுபவிக்கிறான், அப்படி விட்டுருக்கார். ஆனால் ஒரு பாகவதாபச்சாரம் வந்துடுதே, ஆனால் அந்த பாகவதாபச்சாரத்துக்கு ஒரு நாளும் அவன் விடுவதில்லை. அதுதான் பக்தாள் இடத்துல ரொம்ப பத்திரமாக இருக்கணும், மற்றவைகள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருக்கார். ஏன் பாகவதாபச்சாரத்தை பொறுத்து கொள்வதில்லை அவர் அப்படின்னா, தன்னையே நம்பின்றிருக்கான் பக்தன். சர்வதா சர்வ காலமும் தன்னுடைய ஒரு சக்தி, ஒரு முயற்சி இல்லாமலேயே பகவானையே நம்பிட்டு இருக்கிறவனுக்கு பாகவதன்னு. பக்தன்ன யார்? ஒரு முயற்சியோடு பகவானை தியானம் பண்ணுறவன். முயற்சியே இல்லாமல் வெகு நாட்களாக சர்வதா சர்வ காலமும் பகவத் சிந்தனத்தையோ இருந்து பழகி அப்படியே போனான் வாழ்க்கையில், அப்படி இருக்கக்கூடியதான பகவத்தன். அவ பகவானையே நம்பிட்டு இருக்கிற காலத்தில் அவளுக்கு ஏன்னா பிரதிஜ பண்ணியிருக்கார் அல்லவா, யோகக்ஷேமம் வஹாம்யஹம். அவளுக்கு ஏற்பட்ட எல்லா யோகக்ஷேமங்களையும் நான் கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்கார். ஆகையால் அந்த யோகக்ஷேமங்கள் எல்லாவற்றையும் காப்பாற்றுவதற்காக அவளுக்கு ஒரு அபகாரம் வந்தால் அதை பொறுக்கறதில்லை, மீது எல்லாத்தையும் பொறுத்து கொண்டிருக்கார். ஆகையால் அவருக்கு சஹான். அதோடு மட்டுமில்லை, எல்லோரையும் மேலே ஜெயிச்சு நிற்கிறார். யார் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான அசுராளாக இருந்தாலும் சரி, அவளை எல்லாவற்றையும் மேல் நோக்கி இருக்கிறதுனால் அவருக்கு சஹா சஹதே இது சஹா. அப்படி பகவானுடைய நாமாக்களில் ரெண்டு அர்த்தம் பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக மஹீதரஹா, பூமியை தாங்கிட்டு இருக்கார். பூமியை தாங்கிட்டு இருக்கார்னா, இந்த பூமிக்கு தாங்கக்கூடியதான சக்தியும் அவர் தான் கொடுத்தார். 7-14 பவனங்களும் தான் தான் தாங்கிட்டு இருக்கார். சர்வத்தையும் ஆதிசேஷனாக இருந்து கொண்டு எல்லா உலகங்களையும் தான் தாங்கிட்டு இருக்கார். தனியாம்சம் பாம்சும் அப்படின்னு வச்சு அந்த அம்பாளுடைய பாதத்திலிருந்து ஏற்பட்டதான் ஒரு தூளி எடுத்துட்டு தவதரண பங்கேருகபவம் விரிஞ்சு சஞ்சன்வன் விரதயதி லோகானவிகலம் அத்தனை லோகங்களும் தயார் பண்ணினார். வகத்தியேனம் சௌரிகி கதமபி சஹசிரேன சிறதா. ஏதோ சிரமப்பட்டு இத்தனையும் தான் தரித்து கொண்டிருக்க, ஆகையால் தான் எந்த பூமியும் இங்கே கீழே போயிடுதுங்கிற விவகாரம் இல்லை. இத்தனையும் தரிக்கிறார், ஆகையால் அவருக்கு மகீதரஹான்னு பேர். அதோட இல்லை, பூமியாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் தான் தரித்து கொண்டிருக்க. இந்த பூமிக்கு இதில் எவ்வளவு வைத்து வச்சாலும், எத்தனை மாடி கட்டினாலும், அதுக்கு மேலே எவ்வளவு பொருட்களை நீங்கள் வச்சாலும் தாங்கிறதோ இல்லையோ அந்த பூமி. அந்த தாங்கும் தன்மை பூமிக்கு யார் கொடுத்தார்? பகவந்தன். ஏனத்ய உருக்ரா பிருதிவீஜ திருடா வேதம் சொல்லும். எந்த சக்தியினால பூமியானது உக்ரமாக எவ்வளவு வெயிட்டு கொடுத்தாலும் தாங்கிறதோ அந்த சக்தி அங்கே பகவான் கொடுத்தது. ஆகையால் அத்தனை பூமண்டலத்துக்குள்ளேயும் அந்த சக்தியாக இருந்து பண்ணிட்டு இருக்கார். இது ஒரு அர்த்தம். இதிலிருந்து சில நாமாக்கள் மலை ரூபமாக இருக்கக்கூடியதான பகவானை சொல்லக்கூடியது. மகீதரஹா, பூமியை தரித்தவர், பூமிக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் தரித்து கொண்டிருக்கிறவர். கிருஷ்ணாவதாரத்தில் அவர் ரமணம் பண்ணினார். இந்திரனுக்கு கோபம் வந்திருந்து எல்லோரும் இந்திரனுக்காக யாகம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பகவான் ஒரு சின்ன விவகாரம் ஒன்று சொன்னார். அது இன்னைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன? பிரகிருதியை பூஜை பண்ணணும். நாம் அதை விட்டோம். ஏதோ பகவான் நினச்சிட்டு சொல்லிட்டு இதோ பண்ணிட்டுருக்கோம், பிரகிருதிக்கு அபகாரம் பண்ணிகிட்ருக்கோம். பிரகிருத்தினா நேச்சர், சுற்றுப்புறங்கள். இந்த ஈக்காலஜின்னு ஏதோ இன்றைக்கி சொல்லிட்டுருக்க பார்த்தேளா, இது வேதத்தில் அன்னைக்கே சொல்லிருக்கு. ஒரு மனிதனானவன், அவனுக்கு அவன் இச்சை இல்லாமலேயே, ஒரு முயற்சி இல்லாமலேயே அவனுக்கு நிறைய பொருள்கள் பகவான் கொடுத்துருக்கார். என்னது? காத்து. அந்த காத்து கொடுக்கலன்னு வச்சுங்களேன், பூச்சி என்ன ஆகும்? எல்லா பிராணிகளுக்கும் வேணும் காத்து. இதை நிறைய கொடுத்துருக்காருங்கிறார். ஸோ உலகத்தில் காற்றை நாம் வெளியிலேருந்து எடுத்துக்கிறோம். அதே போல் தீர்த்தம், ஜலம் இல்லாத போனால் மனுஷனுடைய பிராணிகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் பாருங்க. ரெண்டு, நெருப்பு. காலம்பரம் எழுந்ததுமே உங்களுக்கு காஃபி வேணும். நெருப்பு இல்லைன்னா எப்படி நடக்கும்? நீங்கள் தங்கி நிற்கணுமேனால் பூமி வேணும், அதை கொடுத்துருக்கேன். இவைகளில் நீங்கள் ஒன்றும் நீங்கள் கேட்கவே இல்லை அவரை. எப்பாவது கேட்டீங்களோ எனக்கு இது வேணும் அது வேணும்னு. இருந்தாலும் அத்தனை பிராணிகளுக்கும் வேணும்னு கொடுத்துருக்கார் அல்லவா. இவைகளெல்லாம் சக்கரமமாக நடக்கணுங்கிறதாக மரங்கொடிகளை தயார் வச்சுருக்கார். நீங்கள் மூச்சு காற்று வாங்கும் பொழுது பிராணவாயுவை உங்கள் குழுக்குள்ளே இழுத்துக்கிறேள். பிராணவாயு இழுத்துட்டு அதோட விடலை நீங்கள், உள்ளே இருக்கக்கூடியதான வாயு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் வெளியில் விட்டுட்டு இருக்க. மறுபடியும் என்ன பண்ணணும்? அதை பிராணவாயுவாக மாற்றணும். ஏன்னா உங்களுக்கு தானே வேணும். அப்போ என்ன பண்ணுறது? அந்த நீங்கள் விட்ட காற்றை மறுபடியும் பிராணவாயுவாக கன்வெர்ட் பண்ணணும். அதற்கு என்ன பண்ணியிருக்கார்? நீங்கள் விட்ட காத்தானது பசு அந்த மரங்கொடிகளுக்கு அது உட்கொள்ளக்கூடியதான காத்தாக கொடுத்து, அவைகள் விட்டது மறுபடியும் பிராணவாயுவாக ஆக்சிஜனாக பண்ணுறேன். நீங்கள் ஆக்சிஜனை உள்ளே வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடுறேன். மரங்கள்லாம் கார்பன் டை ஆக்சைடு வாங்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விடுறேன். இப்படி இருக்கும் பொழுது ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானு வர்த்தய தீஹயா. இப்படி ஒரு சக்கரத்தை தயார் பண்ணி வச்சிருக்கார் பகவான். நீங்கள் அந்த மரங்களை எல்லாம் வெட்டி சாய்ச்சி விட்டுன்னு வச்சுங்களேன், அப்புறம் என்ன ஆகும்னு. ஆகையால் வேதம் என்ன சொல்கிறது? இந்த மரங்கள் எல்லாமே தெய்வம்ங்கிறது, அரச மரம், அதுக்கு பிரதட்சிணம் பண்ணணுங்கிறது. அமாவாசை அன்னைக்கு சோமவாரமாக வந்துருதுன்னா அதுக்கு பிரதட்சிணம் பண்ணுங்கோ. எதுக்காக பிரதட்சிணம் பண்ணுறது தெரியுமா? நான் அன்னைக்கு எக்கச்சக்கமாக ஆக்சிஜன் அங்கே வரும், உற்பாதக சக்தி மனுஷனுக்கு வரும். அதனால தான் குழந்தைகள் வேணும்னா அரச மரத்தை போய் பிரதட்சிணம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறேன். அதே போலயே வாழை மரத்தை வெட்டப்படாது, வில்வ மரத்தை வெட்டப்படாது, குலவருஷங்கள்னு சிலது இருக்குது அதை வெட்டப்படாது. ஒரு பலாமரத்தை வெட்டிவிட்டீங்கன்னா நாலு பலாமரம் வேற இடத்துல நட்டணும். இதெல்லாம் எதற்காக சொல்லியிருக்க? நீங்க சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்க. அதே போலயே இந்த மலைகள் நதிகள் கிணறு இருக்கு, அது நமக்கு உபயோகம் இல்லைன்னு அதில் ஜலத்தை வச்சு தொத்துட்டு எடுத்துவிட்டு மண்ணை வச்சு மூடிடக்கூடாது. கிணறை வெட்டுறோம் ஆனால் அது உபயோகம் இல்லைன்னு மூடக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தெரியுமோண்ணா, எங்கெங்கே குளம் இருக்கோ அத்தனை குளத்தையும் பிளாட்டாக போட்டு விற்றுவிட்டான். அப்படி என்ன பண்ணுறது, எவ்வளோ புண்ணிய காரியம் ஒரு குளத்தை தயார் பண்ணுறது, ஆனால் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு ஆப்போசிட்டாக பெரிய பாபங்களை பண்ணிகிட்ருக்கோம். இவைகள்லாம் எதற்காக சொல்றது? இந்த மனுஷன் சௌக்கியமா இருக்கணும். ஆகையால் பிரகிருதி நன்னா எழுதினோம் காத்துட்டா தான் இவனை பிரகிருதி காப்பாற்றும். ஸோ சுற்றுப்புறங்கள்லாம் சௌக்கியமா வச்சுக்கணும், மரங்கள் நிறைய வளர்க்கணும் இப்படின்னு வச்சுருந்தது. ஒவ்வொரு ராசிலையும் நிறைய மரங்கள் இருக்கணும், புட்பச்செடி அது இது இருக்கட்டும், அவைகளோட இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு விசேஷமாக இருந்தது. கிராமாந்திரத்தெல்லாம் அவங்கெல்லாம் உபயோகப்படுத்துதான மிச்ச ஜலமெல்லாம் மரங்களுக்கு போகும் பின்னால். அப்படி அவளும் வாழ்ந்து கொண்டிருந்தது நிறைய இருந்தது. இப்படி இந்த பிரகிருதிங்கிறது ஒரு தெய்வம், அந்த பிரகிருதியை தான் பூஜை பண்ணணும்னு சொல்லி பகவான் கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்ணினா அவளுக்கு. இது இந்திரனுக்கு கோபம் வந்துருந்து என்ன பண்ணினான், அவன் கையில் இருக்கக்கூடியதான ஒரு ஆயுதம் மழையா கொட்டுங்கோன்னு கொட்டிட்டு இருந்தான். விடாத மழை, என்ன பண்ணுவா ஜனங்கள்ல? கிருஷ்ணனை வேற வழி இல்லைன்னு பிரார்த்திக்கிற கிருஷ்ணன் என்ன பண்ணார் தெரியுமோ, நான் அந்த கொடைய கொடை மாதிரி ஒரு மலையை தான் எடுத்து தூக்கிட்டு கிரிதாரியாக நின்னார். இப்போ பாருங்க, இந்த மந்தர பர்வத்தத்தை எடுத்துன்னு தன் கையில் வச்சுட்டு அப்படியே கொடை மாதிரி ஒரு வாரம் இருந்தாராம். ஒரு வாரம் காலம் மழை விடாமல் கொட்டின்றே இருந்தது. ஆனந்தமாக கொடை கீழே ஆனந்தமாக அவன் கடத்தி விட்டார். அப்புறம் இந்திரன் பார்த்தாராம், ஏன்னா இவ்வளோ தூரம் இந்த பிரளய காலத்தில் தான் இருக்கும், அவ்வளோ தூரம் பண்ணி வச்சுப்பார், இருந்தாலும் ஒன்றும் ஆகலை இங்கே, அவள் பாட்டுக்கு சௌக்கியமாக இருந்துட்டுருக்கா, இனிமேல் நம்ம தான் தோத்து போடுவோம்னு கீழே இறங்கி வந்து நமஸ்காரம் பண்ணி கேட்டுனா. இப்படி மலையே தூக்கினார் அல்லவா, ஆகையால் அவருக்கு மலையப்பன், மலையை தரித்தவர், ஆகையால் மகீதரா. இப்படி என்ன, அந்த மலை மட்டும் இல்லை, நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான பாப மலை இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளவு பண்ணினோமோ தெரியாது, தெரியாமல் கணம் கணமும் பாபத்தை சேர்த்து கொண்டு இருக்கோம், அதையெல்லாமே தான் தான் தூக்கிட்டு இருக்கார். கவலைப்படாதப்பா, என்னைக்காவது நீ என் நாமாவை சொல்ல மாட்டியா, மகீதரஹான்னு ஒரு நாமாவை சொல்ல மாட்டியா, சொன்னால் அத்தனையும் நான் தூக்கி அப்புறம் போட்டுடுறேங்கிறேன். ஸோ அத்தனையும் தூக்கி கொண்டு நமக்கு சகாயம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு மகீதரஹான்னு பேர். மகீம் இரு ரூபேண தரதி தி மகீதரஹா வனானி விஷ்ணு கிரையோ திசஸ்தா அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் பராசரர் சொல்லியிருக்கார். புராணங்கள் 18 வியாசர் எழுதினர், அதோடு இல்லாமல் இன்னொரு 18 உப புராணங்கள் வியாசர் எழுதினர். சார், வியாசர் எழுதினதான புராணங்கள் 36, 18 மகாபுராணங்கள், 18 உப புராணங்கள். அவர் அப்பா பராசரர், அவர் ஒரே ஒரு புராணம் தான் எழுதினார், அதுக்கு விஷ்ணு புராணம்னு பேர். அதில் சொல்லியிருக்கார் எல்லாம் பகவான் மகாவிஷ்ணு அவனானி விட்டு கிரையோ திஜச்சா, வனங்கள் என்ன, மலைகள் என்ன, காடுகள் என்ன, எல்லாமே மகாவிஷ்ணு தான், ஆகையால் அப்படி பூமி ரூபமாக இருந்து கொண்டு தரித்து கொண்டிருக்கார் அப்படின்னு. இப்போ மகீதரகாங்கிறதுக்கு இந்த மலையனுடைய மலையை தூக்கினதான ஒரு லீலையை இப்போ கோவர்தன உத்தரண லீலையே, கோவர்தன மலைன்னு பேர். அதுக்கே கோவர்தன மலைன்னு வந்திருக்கு, கோன்னா பசுமாடு, அந்த பசுமாக்கடுகளை நிறைய அது பெருக்கினதான மலை, அதனால கோவர்தன மலைன்னு பேரு. கோன்னா வாக்குன்னு அர்த்தம், சப்தங்கள்னு அர்த்தம். ஸோ இந்த சப்தங்களை பெருக்கி, சப்தங்களை பெருக்கிட்டு வேதமயமாக இருந்து கொண்டு ஜனங்களுக்கு ஞானத்தை அறிவை அளித்ததான ஒரு மலை, ஆகியால் அதுக்கு கோவர்தன மலை. இதனால்தான் கோவர்தன மலைக்கு பூஜை பண்ண சொன்னார். இப்படி விசேஷமாக அந்த கோவர்தன தாரியாக கிரிதாரியாக இருந்ததான ஒரு உருவத்தை, கிரிதாரி லீலையை இப்போ பார்த்தோம். அதற்கு பிறகு இடா சரஸ்வதி மகிதி ஸ்ரோதேவி மயோபுவா அப்படின்னு ருக்வேதமானது இந்த மகிங்கிற பதத்துக்கு வாக்குன்னு அர்த்தம் சொல்லுது. அதான் மகீதரகான வாக்கை தரித்தவர். அழகான சப்தங்கள், வேத சப்தங்கள் நமக்கு வரும்படி அனுகிரகம் பண்ணுறவர். அந்த பகவத் அனுகிரகத்தினால்தான் மனுஷனுக்கு வேத விஜானம் ஏற்படும். இந்த வேத விஜானத்தினால அவன் வாழ்க்கையை தரித்து மேலே வரலாம். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அதனால் பகவானுக்கு மகீதரா என்றதான பேர். இப்படி சஹா மகீதரா, அதற்கு மகாயாபாகா. பகவானுக்கு இன்னொரு பேர் என்ன, மகாபாகா, அமிதமான பாகமுள்ளவர். பாகம்னா பங்குன்னு அர்த்தம். பங்குன்னு எதில் பங்கு, மனுஷியால் பண்ணக்கூடியதான யக்ஞ யாகாதிகள் பூஜைகள் இவைகள்லாம். இந்த பூஜைகளுக்கு, பூஜைகளில் நீங்கள் கொடுக்கக்கூடியதான திரவியங்கள் அவளை போய் சேர்றது. அந்த திரவியங்கள் போய் சேர்ந்தால் அவருக்கு இதனால் லாபம் உண்டா? இல்லை. நீங்கள் ஏதோ கொடுக்குற சக்கல் பொங்கல் இதுக்காக வடை சாப்பிட்டுடா இருக்கார் அவர், அதுக்காக காத்துட்டு இருக்காரா? உலகத்தை படைத்தவர். நீங்கள் எதனால் இவை எல்லாம் பண்ணினீங்களோ அதெல்லாம் அவர் தான் படைச்சிருக்கார். அவர் பண்ணி சாப்பிட முடியாதா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் எதற்காக பார்க்குறார், நாம் இவாளை காப்பாற்றணும். காப்பாற்றணும், அவளை நமக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்பொழுது அவள் நம்மளை ஞாபகம் வச்சா தானே அவளுக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி என்ன, நீங்கள் பகவானுக்கு ஒரு நாமா சொன்னீங்களேயானால் இது பகவானுக்காக அவர் சொன்னதான காரியங்கள், ஏதோ யக்ஞமோ யாகமோ தானமோ பூஜையோ நிவேதனமோ ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னு சங்கல்பம் பண்ணினீங்களேயானால் பிறகு அந்த சங்கல்பத்தினால் அதை பண்ண வைக்கிறார். பண்ண வச்ச பிறகு அதனுடைய பலம் உங்களுக்கு வரும்படி பண்ணுற. பார்த்தீங்களா, பண்ண வைக்கிறவர் அவர் தான். அவர் இதயத்தில் இருந்தால் உங்களை இல்லாத போனால் உங்களால் பண்ண முடியாது. ஆனால் அதையும் பண்ண வைக்கிறார். பண்ண வச்ச அந்த பலம் வந்ததுமே அதை நீங்கள் எடுத்துங்கோங்கிறார். பார்த்தீங்களா, அர்ஜுனனை பார்த்து மயை வயதே நிகதா பூர்வமேவா நிமித்த மாத்திரம் பவசவ்யசாஜன் மயை வயதே நிகதா, என்னாலேயே இவர்கள் எல்லாமே கொல்லப்பட்டார்கள். அப்போ நீங்கள் எதுக்கு, நீ ஏன் அம்பு போடணும்னார். இல்லை, நீ வெறுமனு அம்பு போடு, அவள் பிராணனை விட்டுருவா. அதனால என்ன, உனக்கு நல்ல பேர் வரட்டும் என்றார். எனக்கு எதுக்கு, எஸ்ய நாம மகத்யச, எனக்கு பேரே புகழ்னு. ஆகையால் எனக்கு தனியாக புகழ் வர வேண்டாம், நீ புகழை அடை அப்படிங்கிறதுக்காக, புகழை அடையணும் என்பதற்காக மனுஷியால் அவத்தனையும் பண்ணிட்டு இருக்க. ஆகையால் லோகத்தில் வாழ்க்கையில் நாம் முன்னுக்கு வரணுமையானால் நாம் பகவானுக்கு என்னதை அர்ப்பணம் பண்ணினோமோ அதை எடுத்துக்கொண்டு அதை ஸ்வீகரித்து அதுக்கு 100 மடங்கு அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன். ரோட்டில் காவால் இருக்கக்கூடியதான ஜலங்கள் இருக்கு, அதையெல்லாம் சூரியன் உறிஞ்சுறார் கிரணங்கள்னால. ஆனால் அவர் திருப்பி கொடுக்குற காலத்தில் அவ்வளோதான ஜலத்தை கொடுறார் இல்லையே, 100 மடங்கு கொடுறார் அல்லவா. அது எப்படிப்பட்டதான ஜலம், பியூர் மினரல் வாட்டர், அவ்வளோ சுத்தமான ஜலத்தை கொடுக்குறார் அல்லவா. அதே மாதிரி தான் பகவானும், நீங்கள் ஏதாவது அழுகி போன பழமோ இல்லை பழைய புட்பமோ எதை விடுதாலும் மனசில் தான் இம்பார்ட்டன்ட். உங்கள் மனசில் இருக்கிற பாவனை நல்ல பாவனையோடு பகவானுக்கு போட்டாலேயானால் 1000 மடங்கு உங்களுக்கு எது எந்த சமயத்தில் வேணுமோ அதை பகவான் கொடுக்கிறார். ஆகையால் அப்படி கொடுக்கறதுனால்தான் அவருக்கு மகாபாகா. ஸ்வேச்சையா தாரையன் தேகம், தன்னிச்சையாக எல்லா விதம சரீரங்களை எடுத்துக்கொண்டு ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வாமனராகவும் பலராமனாகவும் நரசிம்மராகவும் மற்ற ரூபங்களாகவும் ஆகிக்கொண்டு எந்தெந்த உருவம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்தந்த உருவத்தில் பகவானை நீங்கள் தியானம் பண்ணினேலையானால் அவருக்கு கொடுக்குறேன்னு சங்கல்பம் பண்ணினேலையானால் அத்தனையும் தான் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு கொடுக்குறார். ஒன்று. ரெண்டாவது, எந்த தேவதைக்கு நீங்கள் அர்ப்பணம் பண்ணினாலும் அதில் எங்கே போய் சேர்றது, பகவானுக்கு தான் போய் சேரும். மகாவிஷ்ணு சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி, எந்த தேவதைக்கு எதை கொடுத்தாலும் அவரிடத்துல தான் போய் சேரும். ஏன், எல்லா உருவமும் அவர் தான் இருக்கார். ஒரே பதார்த்தம் 1000 உருவங்களை எடுக்கிற மாதிரி எல்லா உருவமாகவும் எல்லா சக்திகளுக்குள்ளும் அவர் தான் இருக்கார். ஆகையால் எந்த தேவதைக்கு தாங்கள் கொடுத்தாலும் அது போய் சேர்றது அவரை தான். எப்படி ஆகாசாத் பதிதம் தோயம், ஆகாசத்திலிருந்து விழுந்ததான ஜலமானது, மேகங்களிலிருந்து விழுந்த ஜலமானது எப்படி மலையில் விழுந்து அது நேர நதியாகி சாகரம் பிரதி கச்சதி சமுத்திரத்துக்கு போய் சேர்றதோ, மழை வழியாக வந்ததான ஜலமெல்லாம் கடைசியில் எங்கே போய் சேர்றது, இங்கே போய் நதி வழியாக சமுத்திரத்துக்கு போய் சேர்றது. அதே போல சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதி கச்சதி அப்படின்னு அவர் அமைச்சர். இப்போ அதிகமான பாகம் யாருக்கு? அவருக்கு தான். அதான் சொல்றது, ஸ்வேச்சையா தாரயன் தேகம் மகாந்தி உத்கிரட்டானி போஜனானி, நீங்கள் எதை எதை கொடுக்குறோ எல்லாமும் பாகஜன்யானி புங்கே இது மகாபாகா. அப்படி மகான் பாகா பாக்யம் அஸ்ய அவதாரேஷு இதுவா மகாபாகா. அப்படி யஜ்யங்களில் கொடுக்கக்கூடியதான ஸ்வரமெல்லாம் பதார்த்தங்கள்லாம் அவருக்கு போய் சேர்றது, என்னென்னமோ கோபம் பண்றல்லவா அத்தனையும் அவருக்கு போய் சேர்றது. இப்படி அவருக்கு மகாபாகா அப்படின்னு பேர். இது இல்லாம பழைய காலத்துல எல்லாவற்றையும் தனக்குள்ள ஒடுக்கிக் கொள்கிறார். இவைகள்லாம் இப்படியே இருந்தா நன்னா இராது, நமக்கு ஒரு மாறுதல் ஏற்படணும். ஒரு மாறுதல் ஏற்பட்டா தான் மனுஷன் அவனுடைய எண்ணத்துல மாறுதல் வரும். எண்ணங்களில் மாறுதல் வந்தால் தான் அவன் எண்ணிக்காவது மாறி நல்ல வழிக்கு வரலாம். இருக்கிறது இருக்கும்படியே இருந்தால் அப்படியே தான் நினைத்து கொண்டிருப்பான். வாழ்க்கையில் என்ன பண்ணால் நல்லது கெட்டது மாறி மாறி வரணும். நல்லது வரும்பொழுது தன்னை மறந்து விடுவான் ரொம்ப பேர். சௌக்கியமாக காசு வந்தது புகழ் வந்தது மற்ற பதார்த்தங்கள் இருக்குன்னா இல்லை நான் தான் சம்பாதிச்சேன் நினச்சேன்னு மறந்துடுவான். பகவானை மறந்துடுவார். இது நீங்கள் நானும் இல்லைன்னு தேவதைகளே மறந்தார். பிரம்மா தேவே யோபிஜக்யே, பிரம்மமானது தேவதைகளுக்காக ஜெயித்து கொடுத்தது. தே தேவா அமஹியந்தா, அந்த தேவதைகள்லாம் நினைத்தார்களா எங்களுடைய சக்தியினால்தான் எங்களுடைய சாமர்த்தியத்தினால்தான் நாங்கள் இதெல்லாம் ஜெயித்தோம் அப்படின்னு நினைச்சா. இந்த தேவதைகளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பிரம்மம் என்ன வழித்து பூமிக்கும் ஆகாயத்துக்கும் நடுவில் ஒரு யக்ஷமாக வந்து நின்றார், ஒரு ஒளியாக. இந்த ஒளியாக வந்ததுமே இதை கண்டதுமே நடுங்கி விட்டார் தேவர்கள்லாம். இந்திரன் பார்த்தார், என்னடா இது, நம்ம வர சமயத்தில் இல்லை, இப்போ திடீர்னு உண்டாச்சோ, எந்த அசுரனோ எந்த அரக்கனோ எதனால் இப்படி வந்ததோ எனக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சிண்டு அக்னியை அனுப்பினார். அக்னி போனார், ஒன்றும் பண்ண முடியலை. எது எல்லாத்தையும் எரிப்பேன்னார். ஒரு சின்ன புல்லை கொடுத்து இதை எரிச்சு பாருன்னார், ஒன்றும் எரிக்க முடியல. ஏன்னா எரிக்கும் திறமை அந்த பிரம்மன்னா கொடுத்தது முடியல, திரும்பி வந்துட்டான். அப்புறம் வாயு அனுப்புனர், நான் எல்லாத்தையும் தூக்கி போடுவேன், அந்த புல்ல இருக்க தூக்கி போடுவார், முடியல. மறுபடியும் இந்திரன் போனாராம், மறைஞ்சு போயிடுது. மறைஞ்சு போனவர் மறுபடியும் என்ன அப்படின்னு அங்கேயே தியானம் பண்ணும்போது, சா பிரம்மேஜே ஓ வாதா, அப்பா இது பிரம்மம், அப்பா நீங்க என்ன உங்களாலேயே எல்லாம் நடக்கும் நினைச்சுட்டீர்கள், அப்படி இல்லை, எல்லாமும் அந்த சக்தியான கலப்பினாதான் நமக்கு முடியும் அப்படின்னு சொன்ன. இப்படி ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் பகவானை மறக்கிறது சகஜம். அதற்காக நம்ம பிராரப்த கர்மனால் வரக்கூடியதான ப்ராப்ளம்ஸ் சிலது. ஆனால் ஒரு நல்லவனாக இருக்கிறவன், சத்குருவன் அடினவன், அது போல கட்டங்கள் வரும்பொழுது அதை சரியாக ஆக்கி கொண்டு வாழ்க்கையில் அவன் முன்னுக்கு வரக்கூடியதான வழியை தேடுவான். இப்படி எத்தனை கட்டங்கள் வந்தாலும் அந்தந்த கட்டங்கள்லேருந்து அவளுக்கு க்ஷேமத்தை கொடுத்து மறுபடியும் நல்லதான ஒரு வழிக்கு அவ வரும்படி பண்ணுறதுனால்தான் அவருக்கு மகாபாகன்னு பேர். அமிதமான பாக்கியங்கள் அத்தனை கட்டங்கள் அத்தனை இருந்தாலும் அவளுக்கு நல்லதை கொடுக்கறது. அதேனால என்ன பண்ணினார் தெரியுமா, நான் பிரளய காலத்தை எல்லாத்தையும் தனக்குள்ளே சேர்த்துக்கிறேன். ஏன்னா மறுபடியும் புத்தம் புதுசாக இவளை கொடுப்போம், புத்தம் புதுசாக கொடுத்தானே அவள் மாறுவாளோ என்னமோ. அதுபோல சந்தர்ப்பங்கள்ல எல்லா வசதிகளும் இருக்குன்னு வேற விதமா பண்ணினோமே, ஆனால் அப்பொழுது திரும்பியும் கஷ்டப்பட்டு கத்துப்பாளோ இல்லையோ, அப்ப பகவானை பார்க்கலாமோ இல்லையோ அப்படின்னு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆகிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிறவி என்கிறது அவனுக்கு கொடுத்ததான வாய்ப்பு. எனக்கு சமயமே இல்லை சார்னு ஒருத்தர், இது ஒரு வாய்ப்பு. இருபத்தி நாலு மணி நேரம் பகவான் எந்த செயல் நீங்கள் பண்ணி கொண்டிருந்தாலும் பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கலாம். அது நமக்கு ஃப்ரீயாக இருந்தது என்னால் என்ன பண்ணுவோம், அப்புறம் பண்ணுவோம், போஸ்ட்போன் பண்ணிப்போம், சில நாள் பகவானை மறந்துடும். ரொம்ப பிஸியாக இருக்கிறவா பாருங்க, இதையே ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கிடைக்குமா பகவான் நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு இருப்பான். ஸோ இது போல ஒரு சந்தர்ப்பங்கள் பகவான் நம்ம நல்லத்துக்காகத்தான் கொடுக்குறாருன்னு பார்க்கணும். அதற்காக தான் மானிட பிறவியானது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்து அதுக்கு அழிப்பதற்காகத்தான் பிரளயாதைகள்லாம் பண்ணி பிரளயத்தில் எல்லாவற்றையும் தன்னுடைய பாகமாக பண்ணி பண்ணினார். இது மகாபாகான். இந்த கோகுலத்தில் அவர் கிரிதாரியாக நகதாரியாக இருந்துட்டு பர்வத்தத்தை தூக்கி நிற்கிறார். அங்கே இருக்கக்கூடியதான கோபாலெல்லாம் பார்த்தாலாம், எங்கள் கிருஷ்ணன் ஒன்றும் சாப்பிடலையே, இந்த பக்தி பாரத் நமக்காக மலையை தூக்கிட்டு இருக்கார், அவர் ஒன்றும் சாப்பிடலையே, அவருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சோண்டு என்ன பண்ணினாலாம், எல்லோரும் சேர்ந்து சமைச்சாலாம். அங்கே இருக்கக்கூடிய கோகுலத்தில் அத்தனை வீடும் அத்தனை பேரும் சமைச்சாரா, சமைச்சிட்டு என்ன பண்ண, அவள் சாப்பிட்டுண்டு கிருஷ்ணனுக்குன்னு ஒரு பங்கு எடுத்து வச்சுருக்காளாம். அந்த கோபிகளுடைய லீலையை பாரு, இது கிருஷ்ணனுக்கு இது கிருஷ்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவ கிருஷ்ணனை உங்களை வாயில் ஊட்டி விடட்டுமா அப்படின்னாலாம், வேண்டாம் வேண்டாம் நான் மலையை கீழே வச்சுப்பட்டு சாப்பிட்றேங்கிறாங்க. எப்போ வைக்கிறதுன்னு இவ பாட்டுக்கு வேலை வேலைக்கு இட்லி தோசை எல்லாம் ஆண்டே இருக்கு உள்ள பதானுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் எல்லாம் எடுத்து வைக்கோன்னார். எடுத்து வச்சா அது ஒரு மூட்டை மூட்டையே சேர்ந்து போயிட்டு தான் பாருங்க, அத்தனை கோகுரெல்லாம் அத்தனையும் சமைப்பேரும் சமைச்சார்னா அத்தனையும் விவிதமான பட்டணங்கள். அவர் மலையை கீழே வச்ச பிறகு என்ன பண்ணார், எல்லாத்தையும் கொடுங்கன்னு வரிசையாக கொடுத்து அத்தனையும் சாப்பிட்டாரோ ஒன்றும் விடாமல். ஏன்னா பத்திரம் பொட்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி சதகம் பக்தியுபகிருதம் அஸ்நாமி பிரயதத்மனா, இது நன்னா இருக்குங்கிறதுக்காக நான் சாப்பிடல, ஏன்னா ஒருத்தர் நன்னா சமைப்பேன் ஒருத்தர் நன்னா சமைக்க மாட்டேன், அது நன்னா இருக்குங்கிறதுக்காக நான் சாப்பிடல, அதில் பக்தி கலந்துருக்கு. ஒவ்வொருத்தரும் இது பகவானுக்காக பகவானுக்காக நினச்சி சமைச்சிடோ இல்லையோ அது வச்சிருக்கடோ இல்லையோ அதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்டாலாம், எல்லாத்தையும் சாப்பிட்றது வேடிக்கை பார்த்தாலாம். நீ என்ன மனுஷனா பகவானான்னு கேட்டாலாம் கடைசியில், ஏண்டா இவ்வளோ சாப்பிட்டிய, நாங்கள் ஒரு வாரம் மூணு வேளை தனித்தனியாக சாப்பிட்டது ஒரே தரம் விடாமல் இவ்வளோ சாப்பிட்ருக்கல என்னன்னு கேட்டாராம். அப்போ தான் சொன்னார் சுவாமி, மகாபாகா எல்லாத்தையும் உலகத்தையே சாப்பிட்ற எனக்கு இது ஒரு கணக்காப்பா அப்படின்னு சாப்பிட்டாலாம். இப்படி இந்த கிரிதாரியில் இது ஒரு பங்கு, அதனால் இவருக்கு மகாபாகா அப்படின்னு பேர். இந்த வேதாத்தியனம் பண்ணின மகான்கள் எல்லாம் அவ யஜ்யங்களை பண்ணுறது, இந்த யஜ்யங்களை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம், நாங்கள் வேதாத்தியனம் பண்ணியிருக்கோம், பண்ணின வேதாத்தியனங்களை விட்டு போகாமல் அதை நாம் பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனால் இந்த எண்ணங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்து தான், நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஸ்திரீகள் சமைக்கிறதோட சரி, அவள் வேறு ஒன்றும் பண்ணுறதில்ல, நாங்கள் யாகம் பண்ணினா அந்த யாகத்தினுடைய பலமாக அவளுக்கு சொர்க்கமும் வருது அவளைத்தான் அப்படின்னு நினச்சாளாம். பகவான் பார்த்தார், என் கண்ணுக்கு முன்னால் ரெண்டு பேரும் ஒன்று தான், உன்னுடைய நன்மைக்காகத்தான் சில பேரை புமானாயும் சில பேரை ஸ்திரீகளாக வரட்டும், உலகத்தில் எல்லாருமே புமான்களாக இருந்தா அப்புறம் உலகம் எப்படி விருத்தியாக இருந்து, அதோடு இல்லாமல் ரெண்டு காரியமும் பண்ணணுங்கிறதுக்காக தனித்தனியாக பண்ணி வச்சேன், நீ வசதி அவள் தாழ்த்தின்னு இல்லை, இல்லை அவள் வசதி நீ தாழ்த்தின்னு இல்லைப்பா, ரெண்டு பேரும் சமந்தான், எனக்கு ரெண்டு பேரும் ஒன்று தான்ங்கிற எண்ணத்தை எல்லாருக்கும் அது காண்பிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணினார், அவர் பசுமாடுகள்லாம் வச்சுட்டே இருக்கிற காலத்தில் ஒரு நாளைக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப பசிக்கிறதுன்னு சொன்னானா, ரெண்டு மணிக்கு பதினோரு மணிக்கு சாப்பிட்ருக்கு, பர்ஹாபீடம் நடரவபோ அப்படின்னு ஆனந்தமாக நின்றுட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு கதை சொல்லி திருப்பி ஊட்டி சாப்பிட்டு வச்சவர், ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமாக ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே ரொம்ப பசிக்கிறதுன்னு கேட்டாலாம். நான் பசிக்கிறதுன்னு இங்கெங்கே ஹோட்டலுக்கு போக முடியுமா, பழைய நாளில் சொல்லுங்கள் பார்க்கலாம், அதுலேயும் காட்டில் இருந்துட்டுருக்கா என்ன பண்ணுறது, பகவானை எல்லாரும் பசிக்கிறது பசிக்கிறதுங்கிறாளாம். பகவான் சொன்னார், இந்த இடையெல்லாம் விட்டு இங்கே பக்கத்தில் யாகம் நடக்கிறது, அங்கே போய் கேளுங்க, நான் கேட்டேன்னு கேளுங்க அப்படின்னார். சரின்னு இவாள்லாம் போய் நிற்கிறாங்க. அவள் உள்ளேயே அனுப்பலை, இந்த யஜ்ஞசாலைக்குள்ளேயே அவள் அனுப்பலை. அனுப்பாமல் என்ன பண்ணியிருக்கா, இங்கே ஒன்றும் கிடையாது போயிட்டு வந்தார் சொல்ல இல்லை, கிருஷ்ணன் போயிட்டு இருக்காரு, கிருஷ்ணனாச்சு ராமனாச்சு இந்த பகவானுக்கு கொடுக்குறது போயிட்டு வாப்போ அப்படின்ட்டு இவாளுக்கு வருத்தம் ஆயிடுச்சு. ஏன்னா முதல்லையே பசிக்கிறது, பசியை அடக்கி கொள்ளணும்னு முயற்சி பண்ணி முடியாத சமயத்தில் பகவானை கேட்டோம், நம்ம கேட்டதெல்லாம் சரி பண்ணி தர்றாரு பகவான். ஆனால் அந்த பகவானே இது போல் எங்களை அனுப்பிச்சார், இவ்வளோ தூரம் நடந்து வந்து கேட்டிருக்கோம், ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிவிட்டா பார்த்தீங்களா அப்படின்னு வருத்தப்பட்டு மறுபடியும் நடந்து வந்திருக்கலாம். பகவான் பார்த்தார், சிரிச்சுட்டாராம், இதானப்பா பகவான் மனுஷன் எவ்வளோ தூரம் உயர்ந்தவனாக இருந்தாலும் எவ்வளோ படித்தாலும் இந்த ஒரு சின்ன ஞானம் இருக்க மாட்டேங்கிறது. சார் இந்த தடவை கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சக்தியை தரேன், நீங்கள் யாகத்துக்கு போய் இந்த மெயின் என்ட்ரன்ஸில் போகாதுங்க, பின்புறமாக போங்கன்னர். ஏண்டன்னர், அங்கே பத்னிசாலைன்னு இருக்கு, யாகம் பண்ணுறவருடைய ஆத்துக்காரி அங்கே இருப்பா, அவள்லாம் அங்கே உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு இருப்பா, நியாயமாக ஜபிக்கணும் ஜபமாக. சாதாரணமாக ரெண்டு பேர் புருஷால் சேர்ந்தாலே கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறேன், இன்னைக்கு கிரிக்கெட் என்னாச்சு, ஆரம்பித்ததா இல்லையா, யார் முதல்ல பேட் பண்ணினா, இதுதான் பேசிகிட்டு இருக்க. அது விவகாரம் என்ன, ஸ்திரீகள் பேசினா என்ன சொல்லணுமா, என்ன வரிசையாக பேசிகிட்டு இருப்பாப்பா. நீங்கள் அங்கே போயிட்டு கிருஷ்ணன் நினச்சார், பசியாக இருக்க அண்ணன் வேணும்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லுங்கோ. பகவான் சொன்னால் என்ன பண்ணுறது, சரின்னு போகிறா, போய் அங்கே போய் என்ன இருக்கிறா பண்ணுமே, அவள்லாம் என்ன அப்படின்னு கேட்டேன், ஒன்றும் இல்லை இது பண்ண பசி ரொம்ப பசியாக இருக்கு, பகவான் அனுப்பிச்சார், உங்களை கேட்டால் கிடைக்கும்னு. யார், கிருஷ்ணன் அனுப்பிச்சார், கவலையே படாதீங்க அப்படின்ட்டு யாகத்துக்கு சமைச்சது எல்லாத்தையும் அவளை கொண்டு வந்து விட்டானோ யாகத்துக்கு. விவகாரம் என்னாச்சு, நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டார், சாப்பிட்டு யஜ்ய பத்னிகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணினாலாம், உங்களுக்கு ஸ்வர்க்கம் நிச்சயமாக உண்டு, பகவானை கொடுத்ததுக்காக பக்தியோடு உங்களுக்கு மோட்சமும் உண்டு, அவள் கர்மட்டாளாக இருந்து பல பிறவிகளில் கர்மாக்களை பண்ணியிருந்தான ஸ்வர்க்கத்தை அனுபவித்து அதற்கு பிறகு அவளுக்கு வைராக்கியம் வந்து ஞானம் வந்து அதுக்கு பிறகுதான் மோட்சம், உங்களுக்கு இந்த பிறவியிலே மோட்சம், ஏன்னா எனக்கு அன்னத்தை கொடுத்தாள் அல்லவா அப்படின்னு கொடுத்தாளாம். இதை பார்த்தவ ஒரு மனுஷனுக்கு கொடுத்து விட்டேள, இடையாளுக்கெல்லாம் கொடுத்து விட்டேள, இதெல்லாம் எங்கேயும் வீணாக போயிடுது, மறுபடியும் சமைங்கன்னு ஸ்நானம் பண்ண சொல்லி எல்லோரும் மறுபடியும் சமைச்சு மறுபடியும் ஓனம் பண்ணாள் விவகாரம் என்ன, அப்படி அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தார்னு விசேஷமாக யஜ்ஞபத்தி அனுகிரகம்னு பத்னி அனுகிரகம்னு சொல்கிறது. அப்படிப்பட்டதான லீலையும் பண்ணினர். ஆகையால் அவருக்கு மகாபாகா ஸ்வேச்சையா தாரயன் தேகம் மகாந்தி உத்கிரட்டி போஜனானி பாகஜன்யானி புங்கே இது மகாபாகா மகான் பாகா பாக்யம் அஸ்ய அவதாரேஷு, இத்தனை விதமான அவதாரங்களில் அவருக்கு இவ்வளவு பாக்யம் இருக்கு அப்படிங்கிற பங்கு இருக்குங்கிறதுக்காக மகாபாகா. அதற்கு மிக வேகா, பகவானுக்கு வேகம்னு பேர், பகவானுக்கு மார்கஹான்னு ஒரு பேர், வழின்னு ஒரு பேர் பார்த்தோம், அதே மாதிரி பகவானுக்கு வேகம்னு பேர். என்ன இப்படி வேகம்னர், வேகோ ஜவஹா தத்வான் வேகா, வேகமுடையவர், மகா வேகமாக எல்லா காரியமும் பண்ணுறவர். இது வேணும் மனுஷர்களுக்கு, ஆலசியம் ஹி மனுஷியானா சரீரஸ்தோ மகான் ரிபு, பிறந்ததுலேருந்தே மனுஷர்களுக்கு வந்ததான ஒரு சத்துரு யார் தெரியுமோ, லேசினஸ், நாளைக்கு பண்ணிக்கலாமே நாளைக்கு பண்ண தள்ளி விட்டுட்டே இருக்கோம், நாளையிலேருந்து 1000 காயத்ரி ஜெபம் பண்ணுறான் சங்கல்பம் பண்ணினான் அவ்வளோதான், நாளைக்கு காலமே ஏதோ பிஸியாக வேலை வந்துடுது, என்னாச்சுன்னா நாளைக்கு பண்ண போடணும், இப்படி நாளைக்கு நாளைக்குன்னு போயிட்டு இருக்கே தவிர பண்ணவே இல்லை. என்ன இருந்தாலும் ஹட்டாத்காரமாக நம்ம பண்ணணும்னு உட்கார வேண்டாமா, ஒரு ரெண்டு நாள் ஏதோ காரியம் என்ன பண்ணால் பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு சங்கல்பத்தை எடுத்தோன்னா நல்ல காரியத்தை பண்ணணும் என்று ஆரம்பித்து பண்ணணும். அப்படி எந்த காரியத்தை எடுத்தாலும் செம்பேறித்தனம் இல்லாமல் வேகமாக பண்ணுறவர் அந்த பகவான். அந்த பகவான் வேகம் உள்ளவராக இருக்கிறதுனால வேகம், அவர் தன்னுடைய வேகத்தை எங்கிருந்து காமிச்சார் அப்படிங்கிறது. கஜேந்திரன் அவர் பாட்டுக்கு ஆனந்தமாக சுத்தி கொண்டிருந்தார், 1000 ஆத்துக்காரிகளோடு சேர்ந்து குளிக்கிறதுக்காக வரார், வரும்பொழுது ஒன்றும் ஆகும் நினைக்கல, அவர் ஆனந்தமாக குளத்தில் இறங்கினார், ஸ்நானம் பண்ணிட்டார், அத்தனை பெண்யானைகள் மேலையும் ஜலத்தை ஊத்தினார். அவ திரும்பி இவர் மேலே ஊத்தினார். இப்படி ஆனந்தமாக யானை குளிக்கிற மாதிரியும் சொல்லுவோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி ஜலத்தை மேலே ஊத்திட்டு குளிச்சுட்டு இருக்கார். இருந்தா போல இருந்து இவர் காலை முதல்ல பிடிச்சுட்டு இருக்கு. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கிறார், அது வரலை. அந்த மகரமானது இவரை உள்ளே இழுக்கிறது, இவரானது மகரத்தை வெளியில் இழுக்கிறார். யாருக்கு பலம் ஜாஸ்தியாக இருக்கும்? முதலைக்கு பலமா யானைக்கு பலமா? யானைக்கு தான் பலம் இருக்கணும். ஆனால் அது இருக்கிற இடம் அப்படி, ஜலத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த முதலைக்கு அதிகமான பலம். யானையை பிடிச்சுட்டு எடுத்து விடவே இல்லை, ரத்தம் கீழேயா கொட்டின்ட்டு இருக்கு. என்னவோ ஆனது, எவ்வளோ தூரம் பிரயத்னம் பண்ணி பார்த்தார், கிடைக்கலை. ஒவ்வொரு ஸ்திரீயாக நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் அனுப்பிச்சுட்டாலாம் வீட்டுக்கு போயிட்டே இருக்கா, யாரும் இல்லை, யாருடைய சகாயமும் இருக்க முடியலை அவரால். கடைசியில் அனன்ய சரணாகதி, பகவான் உத்தரத்தான் என்னை காப்பாற்ற முடியும் எனக்கூடியதான எண்ணத்தில் ஆதி மூலமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒன்று பகவானுக்கு கொடுப்போன்னு வேற ஒன்றும் இல்லை, துதிக்கினால அங்கே இருக்கக்கூடியதான ஒரு தாமரை புட்பத்தை எடுத்து மேலே வீசினாராம். என்ன ஆதி மூலமேன்னு என்ன சொன்னார் பார்த்தீங்களா? இவ்வுலகத்துக்கெல்லாம் மூலமான பொருள்னு என்ன சொன்னார்? ஆகையால் நான் இதோ வந்துட்டேன்னு அங்கேருந்து ஆரம்பித்து வராறான். யாருக்கு? மகாலட்சுமி தாயாருக்கு சொல்லலை. கையில் சங்கம் சக்கரம் எதையும் எடுத்துக்கல, கருத்மான கோபிள்ள மேல் வஸ்திரத்தை நன்னா போட்டுக்கல, ஓடி வந்துட்டுருக்க. மகாலட்சுமி தாயார் சொல்கிறது, என்ன இவ்வளோ அவசரமாக ஓடுறாரே என்னது? திரும்பி பார்க்குறேன். திரும்பி கூப்பிடுறதுக்கு பின்னால் கூப்பிடுறதுக்கு அச்சம், போகிறப்ப பின்னால் கூப்பிட்டு சும்மா விட்டுல, இவ்வளோ வேகமாக போகிறாரோ என்னான்னு தெரியலை. சக்கரத்தாழ்வார் பார்த்தாராம், நம்ம இல்லாமல் ஒரு காரியமும் பண்ண மாட்டாரே, வேகமாக ஓடுறாரு, நம்ம பின்னால் ஓடுறோன்னு ஓடுறார் சக்கரத்தாழ்வார். கருத்மான் பார்த்தாராம், நாம தானே அவர் எப்பொழுதும் சுமந்துட்டு போவோம், நம்மளையும் கேர் பண்ணுறாம போகிறார். நம்ம வேகமாக உலகத்தில் எல்லா பிராணிகளை விட அதிக வேகமாக செல்லக்கூடியது கருத்மான்னு சொல்லுவார். ஆகையால் நம்ம வேகமாக போய் அவரை பிடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாரா? ஏதோவா தோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சா. அவரை போய் பிடிக்க முடியுமா? முடியலை. எல்லாரும் பின்னால் வர்றாரா, ஆச்சரியப்படுறா, என்ன வேகம் என்ன வேகம் பகவானுக்கு, ஏன்டா அப்படின்னாரு. கிட்ட வந்து பார்க்குறார், வந்து பார்த்தா கஜேந்திரன் கிட்ட வந்து விட்டாரான். ஏன் வைகுண்ட லோகத்திலேயே சக்கரத்தை அனுப்பப்படாத, சங்கல்பம் பண்ணப்படாதவர் பண்ணினா போயிருக்கோம் இல்லையா? இல்லை. என்ன, நான் வந்து நீர் கூப்பிட்டு நான் வந்து காப்பாத்தினேன்னு சொல்றதுக்காக வந்தாரான். வர்றதுக்கு லேட்டாயிடுதேன்னு சொல்லப்படாது. ஆகையால் வேகமாக ஓடி நினைச்ச அடுத்த கணம் வைகுண்ட லோகத்திலேருந்து வந்திருக்காராம். வந்து ஒரு கணம் அவர் வந்ததுமே பகவான் இப்படி பார்க்கறார். கஜேந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். உன் சந்தோஷம் இதோட மட்டும் இல்லைப்பா, இப்போ பாருன்ட்டு அடுத்த நான் பார்க்கறதுக்குள்ள சக்கரத்தாழ்வார் வர்றார். சுதர்சன சக்கரம், சுதர்சன சக்ரா யஸ்வாஹா அப்படின்னு அந்த மந்திரம் அப்படியே அதை பூமி போட்டார். அடுத்த க்ஷணத்தில் அந்த மகரமானது, அந்த முதலையானது தன்னுடைய ஸ்வரூபத்தை விட்டு கந்தர்வனாக எழுந்து நிற்கிறதா. என்னாச்சுன்னு, எனக்கு ஒரு சாபம் வந்தனால தான் இவர் பிடிச்சேன், பாகவதால காலை என்னைக்கு பிடிப்பியோ அன்னைக்கு சாபம் போகும்னு சொன்னார், அதனால தான் இவரை பிடிச்சேன்னாராம். என்னாச்சு, அவர் பிடிச்சதுனால அவருக்கு மோட்சம், இன்சிடென்டலாக கஜேந்திரனுக்கும் மோட்சம். பார்த்தீங்களா, இது என்ன சொல்கிறதுன்னு. இதனால் பகவான் வேகான்னு தெரிஞ்சு அமித வேகமாக வந்து காப்பாற்றினவர். ஆகையால் இந்த லீலையே இந்த வேகாங்கிறதுனால கமிச்சு. அடுத்தது இன்னொரு வேகமான செயலை ஒன்று பண்ணியிருக்கார். என்ன தெரியுமோண்ணா, கோபர்களெல்லாம் மழை வந்ததுன்னு ஓடி போயிட்டான். இவாள்லாம் ஏகம் பண்ணிட்டு இருக்கா மலைக்காக, ஓடி போயிட்டா மழை வருதுன்னு. ஓடி போய் பார்த்தா வீடு முழுக்க நனைஞ்சது, எல்லா வீடும் அப்படியே முதக்கிட்டு இருக்கு, வீட்டுக்குள்ள போக முடியல. மறுபடியும் பகவான்கிட்ட ஓடி வராளாம். ஓடி வரும்பொழுது பகவான், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு, நீங்கள் கொடையை திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அப்படி அந்த மலையை ஆட்டி மேலே தூக்கி வச்சுட்டாராம். இருதாரியா ஒரு மலையை பிடுங்கி அதை வைக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? இவ நினையப்படாதுங்கிறதுக்காக ஒரு க்ஷணத்தில் எடுத்து வச்சான். தன்னுடைய வேகத்தை காட்டினதான 2வது சந்தர்ப்பம் கிருஷ்ணனாக இருக்கும் பொழுது இந்த கோவர்தன லீலை. இந்த 5-6 நாமாக்கள் அந்த லீலையை தான் சொல்லிட்டு இருக்க போகிறேன். இந்த நாம மகீதரோ மகாபாகோ வேகவானமிதாதனஹ இவைகள்ல அந்த லீலை தான் சொல்றோம். இப்படி விசேஷமாக தன்னுடைய வேகத்தை காமிச்சு குடையை எடுக்கிற போல மலையை எடுத்து இவளுக்கு கடைசி வரைக்கும் மழை நிற்கிற பரியந்தம் நீங்கள் நிறையவே மாட்டேள் அப்படின்னு. என்ன சாதாரண குடையாக இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த குடையானது நடுவில் பொத்தல் இருக்கும், அது வழியாக வரும் தலை நினையாதுன்னு வச்சுட்டுருக்குமே தவிர, ஆனால் குடையில் போடுறதுங்கிறது ஒன்றும் இல்லை, முக்கால்வாசி நனைஞ்சு போயிடுவோம், தலை மட்டும்தான் நினையாது. இதுக்காக கேரள தேசத்தில் ஒரு குடை வச்சுட்டுருக்க, அவள் என்னடா அது இந்த ஈச்சம்பாயோட பண்ணியிருந்தான குடை, அது மட்டும் கொஞ்சம் ஒரு டிராப்பும் உள்ளே போகாது. அதை விட என்னென்ன, இவாளுக்கு உடம்புல கொஞ்சமே நனையாமல் மலையை தூக்கி எல்லாரும் நடுவில் வந்துருக்கோம், ஒன்றும் வராது பங்க, எவ்வளோ சாரலைச்சாலும் உங்களுக்கு வரப்படாது, ஒன்றும் நினையப்படாது அப்படிங்கிற அளவுக்கு பண்ணி வேகமாக அவளை காப்பாற்றினாராம். ஆகையால் மலையை வேகமாக காப்பாற்றினத்தினால் அவருக்கு வேகம்னு சொன்னோம். இன்னொரு இன்சிடெண்ட், பாண்டவாள் கௌரவாள் இவ ரெண்டு பேரும் இருக்கும் பொழுது கௌரவாளுடைய ஆஸ்தானத்தில் அரண்மனை எல்லாமும் நடக்கிறது, சபை நடக்கிறது. துஷாசன் ஆயிட்டு அவளை திரௌபதியை கொண்டு வான்னு கூப்பிட்டார். துஷாசன் முதல்ல போனா நான் வரமாட்டேன், முதல்ல தர்மபுத்திர தன்னை வச்சு பணையம் ஆடி தோத்து போய் அதுக்கப்புறம் என்னை வச்சு ஆடினாரா இல்லை முதலையே என்னை வச்சு ஆடினாரு தெரிஞ்சுட்டு வந்தார். மறுபடியும் வரான், வந்ததுமே இப்படி தான் சொன்னார், முதல்ல தன்னை வச்சார் அது தோற்று போனார், அதுக்கப்புறம் உங்களை வச்சார், இப்போவும் தோற்று போயாச்சு, ஏதோ ஒன்று தோற்று போயாச்சு, அவ்வளோதான் நீங்கள் வரணும் துரியோசன துஷ்டாசன் சொல்லியிருக்காரு. இது எந்த ஒருக்கு நியாயம் தெரிஞ்சுட்டுவா, தானே போன பிறகு தானே அடிமையான பிறகு அடிமையாக இருக்கிறவன் ஒரு பந்தயம் வண்ண வைக்கலாமா, வச்சா சரியாக வருமா, அது செல்லுமா போய் தெரிஞ்சுடுவான். இதெல்லாம் தெரிஞ்சு வர்றதெல்லாம் போய் அழிச்சுடுவான், நீ பலாத்காரமாக அழிச்சுட்டு வந்துருந்தார், பலாத்காரமாக அழிச்சுட்டு வரேன். வந்த சந்தர்ப்பத்தில் அந்த அம்மாவை மானபங்கம் பண்ணணும்னு புடவை இழக்கணும்னு ஆரம்பித்தார். அப்போ ஹே கிருஷ்ணா துவாரகாவாசின் அப்படின்னு நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு துவாரகையிலேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்குள்ள இங்கே மானம் போயிடும், போனால் திருப்பி வராது. கிருஷ்ணஞ்ச ஜிஷ்ணுஞ்ச ஹரிம் நரஞ்ச மானாய விக்ரோஷதி யஜ்ஞசேனி, யஜ்ஞம் பண்ணிட்ட சந்தர்ப்பத்தில் இருந்தவள் அப்படி உள்ள கிருஷ்ணாயா, ஹே கிருஷ்ணா அச்சுதா கோவிந்தா காப்பாத்தப்பா அப்படின்னு அந்த இடத்துல மனசுலார நிஜமாக உருகி பிராண்டம் விட்டா, மானம் போயிடுமேனு கத்தினாளா. கிருஷ்ணஞ்ச ஜிஷ்ணுஞ்ச ஹரின் நிறைஞ்ச மானாய விக்ரோஷதி உறக்க கத்தினாள். அப்படி தனக்கு இதை விட வேற ஒரு அவமானம் வேண்டியதில்லை அப்படின்னு கத்தினதுமே பகவான் பார்த்தார், ஒன்றுமே கவலைப்படாதியோ அப்படின்னு நினைச்சேன். அடுத்த க்ஷணம் புடவை வந்தது அப்படின்னு சொல்லிட்டோம். அவ்வளவு வேகமாக புடவை வந்ததுன்னா அது யாரால முடியும், அந்த செயல் அவராலத்தான் பண்ண முடியும். ஆகையால் அந்த வேகத்தை காட்டினவர் ஒரு ரெண்டு நிமிடம் டிலே ஆனாலும் மானம் போன பிறகு 1000 புடவைகளுக்கு கொடுக்கும், எதுக்கு லாபம், எப்போ வேணுமோ அப்போ அவர் இழுத்துட்டே இருக்க வந்துட்டே இருக்க, புடவை எவ்வளோ புடவை இழுத்தாலும் அவனால் கை மூஞ்சி போயிடுது முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு புடவைகளை கொடுத்தாரு சொன்னால் அந்த வேகத்தை நடனம் பண்ணி காமிச்சார். இது பகவானுடைய வேகம், நீங்கள் எவ்வளோ வேகமாக இழுத்தாலும் அவ்வளோ வேகமாக புடவை வந்துட்டே. இப்படி இந்த வேகத்தை காமிச்சதான அடுத்த சந்தர்ப்பம் இது ஒன்று. அதற்கு பிறகு காளிய நடத்தில் விசேஷமாக பகவான் காளிங்க மர்தனம் பண்ணி அவருடைய 1000 தலைகளில் ஒரு தலையும் விடாமல் அவருடைய தன் பற்பாதங்களை அது மேலே வச்சார். அவருடைய தலைகளில் இருக்கிற சகல விஷமும் அங்கே கீழே வரும்படி பண்ணிவிட்டார். பாம்புக்கு விஷம் போச்சுன்னா அதனுடைய கர்வம் எல்லாம் போச்சு, அதுக்கு என்னென்ன எங்கிட்ட இருக்கிற விஷம் இருக்கு பார்த்தீங்களா, அதனால் யாரும் இந்த பிராணியும் பக்கத்தில் விட முடியாது, நான் ஒரு கடி கடிச்சேன்னா அதை பிராணை விட்டுற வேண்டியதுதான் அது அப்படின்னு ஒரு இது. இப்போ என்ன சின்ன விஷமெல்லாம் போயிடுதா, இப்போ எந்த பிராணியாக வந்தாலும் அவர் கல்லாக விழுந்தா பிராணம் போயிடும், அந்த அளவுக்கு ஆயிடுது. அப்போ பகவான் இறங்கி வந்து அதுக்கு அனுகிரகம் பண்ணி நீ இங்கேருந்து சமுத்திரத்துக்கு போயிடு அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். இவெல்லாம் இங்கே இருக்கால ராத்திரி இந்நேரத்துக்கு இதை சமயம் ஆகிறதுக்கே ராத்திரி 9:30 ஆகிடுச்சு, நாமெல்லாம் இனிமேல் ராத்திரி ஊருக்கு இங்கேருந்து கிளம்பி போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு ராத்திரி இங்கேயே இருப்போம் அப்படின்னு பிளான் பண்ணினேன். எல்லாரும் அங்கேயே தூங்கிட்டு இருக்கா. ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும். ஒரு அரக்கன் காட்டுத்தீ ரூபமாக வந்து இவ இருக்கிற எல்லாரையும் சூழ்ந்துடுது. சூழ்ந்து ஒரே நெருப்பாக மரங்கள்லாம் பத்திண்டு எரியறதான். எந்த பக்கம் போடுவேன்? காட்டுத்தீ வந்து எல்லாம் இந்த பக்கம் தீ இருக்கா, அந்த பக்கம் தீ இருக்கான்னு தெரியாது. எல்லா பக்கத்துலையும் பத்திண்டு எரியது. எங்கே போனாலும் பெரிய பெரிய களை எரிஞ்சு மேலே விழும். தங்க முடியல, இவளால் வேற வழி இல்லை. கிருஷ்ணா நீ தான் சரணம், வேற அப்பா நந்தனம் உட்பட வேற என்ன தெரியுது? எந்த கட்டம் வந்தாலும் கிருஷ்ணான்னு கூப்பிடத்தான் தெரியும், வேற வழி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது பகவான் என்ன பண்ணார் தெரியுமோ? நான் எல்லாரும் கடை மூடுங்கன்னு, கண்ணை மூடின. கண்ணை மூடினதுமே அடுத்த க்ஷணம் என்னாச்சுன்னு, அத்தனை தாவாக்கினையும் தான் சாப்பிட்டார். சக்கல் உறிஞ்சுவிட்டார் உள்ள, அப்படி உறிஞ்சிட்டார். அவ்வளோதான் கிருஷ்ணா பண்ண எங்கேடா, அங்கே நெருப்பே காணும். இப்போ கடை திறங்குவார், திறந்தா ஒன்றுமே இல்லை, இல்லை ஒரு சொட்டு நெருப்பு இல்லாமல் அப்படி ஆயிடுதுன்னு. ஒரு பருக்கு ஒரு பிந்து கூட விஸ்வலிங்கமும் இல்லை. நெருப்பு பொறியே காணுமே, என்ன ஆயிடுது, என்ன பண்ணினேன், எல்லாம் குடிச்சுட்டேன். அவளும் ஓஹோ நிஜமாக்குன்னு நம்பிட்டான். குழந்தையினால நெருப்பை குடிக்க முடியுமா சுவாமி? அதான் தன்னுடைய மாயினால் அவளை எல்லோரையும் மோகிச்சுட்டார். இப்படி வேகத்தை காட்டினதான பருவங்கள் இத்தனை இருக்கு. இதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி தான் சொன்னேன். இன்னும் நரசிம்மாவதாரம் ராமாவதாரம் சொல்லணும்னு ஆரம்பித்தா அவதாரங்கள்ல நிறைய இருக்கு. இப்படி வேகங்களை இத்தனையும் காட்டி உலகத்தில் அமிதமான ஒரு வேகத்தை தன் இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை காமிச்சாராம். அநேஜதே கம் மனசோ ஜவியா நைனத்தேவா ஆப்னுவன் பூர்வமர்ஷத்து தத் தாவதோ அந்யானத்தேதி திட்ட தஸ்மின் நபோ மாதரிஸ்வாத தாதி அப்படின்னு உபநிஷத்து. அது என்ன சொல்றது? அநேஜதேகம், அது ஒண்ணு அசையாதது. ஆனா மனசோ ஜவியா, உங்க மனசை விட வேகம். பதில அந்த தத்துவம், ஆத்ம தத்துவம் இருக்கே, மனசை விட வேகமானது. நீங்க எதை நினைச்சாலோ அந்த இடத்துல இதுக்கு முன்னால் அங்கே போய் நிக்கிறது. அங்கேயே சர்வ வியாபகமா இருக்கு. ஆகையா அமித வேகமா இருக்கக்கூடியது ஆத்ம தத்துவம் எனக்கூடியதான அம்சத்தையும் இங்க சொல்லியிருக்கார். ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு? வேகா மகிதரோ மகாபாக வேகவான். இன்னொன்னு அமிதாசனஹா, அமிதாசனஹா அமிதமான பதார்த்தங்களை உட்கொள்பவர். இத முன்னாலேயே சொன்னேன். யஜ்யபத்னி அனுகிரக சந்தர்ப்பத்திலையும் மகாப்பிரளயத்திலையும் கோவர்தன லீலைகள்லையும் இந்த 4 இடங்கள்லையும் அவர் என்ன பண்ணியிருக்கார்? அமிதமான பதார்த்தங்களை எல்லாவற்றையும் தான் உட்கொண்டு என்னால் இவைகள்லாம் முடியும் அப்படின்னு காமிக்கிறார். என்னால் முடியுங்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பக்தர்களுக்கும் இந்த சக்தியை கொடுத்துருக்க. பீமன் ஒரு நாளைக்கு அந்த பகாசுரனை வதம் பண்ணுற காலத்தில், பகாசுரன் ஒருத்தன், அவன் என்ன பண்ணிட்டான், கிராமத்தில் விழுந்து நிறைய பசுமாடுகளையும் இவைகளையும் கொண்டு போடுறது. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணினார், கிராமத்தில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாராம் பகாசுரனோட. யாரோட மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியல பாருங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க, ஒரு நாளைக்கு ஒரு வண்டி நிறைய அண்ணம் 2, அதுக்கு கட்டுறதுக்கு வண்டி கட்டுறதுக்குடைய பசுக்கள், அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் டெய்லி அனுப்புகிறோம் உங்களுக்கு அப்படின்னா. நம்ம பார்த்தோம் உட்கார்ற இடத்துல கவலை இல்லாமல் வண்ணம் வந்ததுன்னா வேற எதை உண்டா பாருங்க. ஏன்னா அங்கே போய் இன்னொருத்தரை கொல்லணுங்கிற கட்டமும் இல்லை, அதுவும் மிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு ஒத்துட்டான். இப்படி டெய்லி ஒவ்வொருத்தராத்துலேருந்து போயின்ட்டு இருந்ததா, இது போயின்ட்டு இருக்கிற காலத்தில் சந்தோஷமாக இருந்தது. ஒரு நாளைக்கு என்ன செய்யினர், அந்த ஏகசிலா கிராமத்தில் தான் இவ தங்கியிருக்கா. யார்? தர்மபுத்திராள் இவாள்லாம். அது இவ ஆத்துக்கு அந்த ட்ராண்ட் வந்தது 1, 2, 3, 1, 2, 3, 4 நம்பரில் இந்த தெருவில் இந்த வீட்டுக்கு வந்தது. அடுத்த நாள் முன்னால் இருந்து அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாலாம். ஏன்னாச்சுன்னா எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், அந்த பையனும் நாங்கள் அனுப்பி ஆகணும். ஏன்னா யுவாவாக இருக்கிறதா அனுப்பணும், வயதானவாளாக அனுப்பப்படாதுன்னு கட்டிட்டு. ஸோ 40 வயசுக்குள்ளே இருக்கிறவன் தான் அனுப்பணும், அவன் தான் இருக்கான். அனுப்பாத போனால் கிராமத்துக்கே அழியும், அழிவு வந்துடும். அனுப்பினோடனே எங்களுக்கு ஒரே குழந்தை, அவனும் போயிடுவானே, அதுக்காக தான் கவலை பண்ணிருக்கோன்னு விடாமல் அழுதுன்ட்ருக்கலாம். குந்தியம்மா அந்த அம்மா போய் கேட்டா, ஏனம்மா அழறேன்ட்டு, இது போல சந்தர்ப்பம்னா நீ பயப்படாதே நான் பார்த்துக்கிறேங்கிறோம். யார்? குந்தியம்மா. என்ன அஜயனார், இல்லை எனக்கு அஞ்சு குழந்தைகள் இருக்கேன், அவர் பீமன் அனுப்பிச்சிடுறேன்ட்டான். இது அவன் குந்தியம்மாவுக்கு உள்ளூரையே பயம். ஏன்னா பீமன் வெளியில் போயிட்டு உள்ளே வர பரியந்த ஜபம் பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா இந்த பீமன் எப்போவும் சண்டை போட்டு வருவான். என்னடா அனுப்பிச்சு சொல்லிவிட்டேன், சொல்லிவிட்டு தர்மபுத்திரன் வந்து இது போல் நான் சொல்லிவிட்டேன், ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கே பாரு, இப்படி பண்ணலாமா, என் பையனை அனுப்புறேன்னு சொல்லலாமா நீ அப்படின்னார். என்னமோ வாயில் வந்துருந்தப்பா சொன்னேன், இல்லை அது உன்னுடைய பிரபாவம் தான். ஏன்னா ஒரு வியக்தி நல்லவராக ஒரு ஆற்றில் இருந்தானா எல்லோருக்கும் அந்த நல்ல குணம் பரவும். நாலு பேருக்கு சகாயம் பண்ணுறதே வாழ்க்கையில் லட்சியமாக வச்சுட்டுருக்கிற தர்மபுத்திரனோடு இருக்கிறதுனால இப்படி வந்துருச்சு, அதனால் இப்படி ஆயிடுதுன்னு சொல்லிவிட்டேனேன்னார். பீமசேனம் பார்த்தான், எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன விவகாரம்னார். இது போல் என்ன வெளியில் யாரும் வெளியில் விட மாட்டேங்கிறா, இப்போ யாரும் இல்லாமல் என்ன போயிட்டு வரலான்னு சொல்லவோ இல்லையோ, சரிங்கண்ணா. ராத்திரியோட ராத்திரி அன்னங்கள்லாம் சமைச்சா, வண்டி வந்தது, ரெண்டு எருமைகளை அதை கட்டி இதை உட்காந்துட்டு இவர் போயிட்டே இருக்க, கரெக்டாக 11 மணிக்கு மாத்தியானிக்க வேலையில் போகணும். அங்கே இவன் வேணும்னு 2 மணி பண்ணுறான், என்னடா கோபம் வரட்டும். அந்த அரக்கன் இருக்கிற இடத்துக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாலேயே நின்றுட்டு அந்த வண்டியில் இருக்கிற அத்தான சாதமும் சாப்பிட்டான். சாப்பிட்டு வரும் வெறும் வண்டியை தான் இருக்கு. அங்கேருந்து ஒரு கர்ஜனை பண்ணினான், சிம்ம கர்ஜனம். அவனுக்கு முதல்லையே பசி கோபம் வரலன்ட்டு, சரி நம்ம இனிமேல் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான், கிராமத்து மேலே விழுந்து யாரே எனக்கு யார் தோன்றதோ அவளை அடிக்க வேண்டியதை நினைச்சிட்டு வர்றான். இந்த கர்ஜனத்தை பார்த்துமே ஓடி வந்திருக்கான். வந்ததுமே யாரப்பா நீன்னர் இதுன்னு சொல்லிட்டு ஏப்பத்தை விட்டானாம், பேர் சொல்லாம. அவனுக்கு கோபம் வந்தது, வண்டி மேலே விழுந்தான், பார்த்தா ஒரு மறுக்க இல்லை, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டான். யுத்தம் நடந்தது, யுத்தத்தை இவன் சொல்லணுமா, இவன் சரியான பலசாரி போய் சேர்ந்து அவனை கொன்னுட்டான். கொன்னுட்டு ஆனந்தமாக அங்கே இருந்தால் ராத்திரியே ஒரு 6:30 இவாளுக்கும் ஒரு டென்ஷன், என்ன ஆச்சோ என்னமோ. 6:30 அப்படி வர வந்த என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, அங்கே போனால் யாரும் அரட்டக்கறக்கிறோம் ஒன்றும் இருக்கா போல தெரியல, நான் பாட்டுக்கு வந்துவிட்டேன். ஆமாம் வண்டியில் அன்னம் என்னடா ஆச்சுன்னு, நான் சாப்பிட்டேன்ட்டான். இவ்வளோ ஒன்றும் எப்படிடா சாப்பிட்டேன்னார். மா அமிதா ஆசானா பகவானை நினைச்சேன், கிருஷ்ணனை போயிடுது, அவ்வளோதான் விவகாரம் பண்ணார். அப்படி தன்னுடைய பக்தாளுக்கும் தனக்கு சேர்ந்தவாளுக்கும் இந்த சக்தியை கொடுத்த, இப்படி மகீ தரோ மகாபாகா வேகவானமிதாசனஹா அப்படிங்கிற 4 நாமக்கள் கோவர்தன லீலையை சொல்லக்கூடியதான அழகான நாமக்களாக வந்திருக்கேன்.